அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 23 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ததில் புதிய அரசு தயங்குகிறதா என்கிற கேள்விக்கு மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதனின் பதில்கள்.
நீண்ட காலம் வைத்திருக்கிற கைதிகள் தான் 3 பக்கம் இருக்கின்றன. சில அக்களை சும்மா கைதிகள் வைத்திருக்கின்ற ஒரு சாட்சியம் இல்லாமல் சிலர் வழக்கு தொடர்பு வைப்பதற்காக அவர்களுக்கு குற்றங்கள் இருக்கின்றன. மூன்றாவது வழக்கை போட்டும் அந்த வழக்குகள் பல ஆண்டு காலமாக நிரந்தரமாக.
காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று தொடங்கிய இந்திய நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட கூட்டத் தொடருக்கு வராமல் விடுமுறையில் சென்றது சரியா என்பது குறித்து அந்த கட்சியின் பதில்.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பிரதமர் வந்து பிரச்சனைகளுக்கு பதில் சொன்னு சொல்லி கூக்குரல் கொடுத்து பாராளுமன்றத்தை முடக்கும் போது கூட பாராளுமன்றத்தை திரும்பி பார்க்காத.
ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கும் பாதிரியார் அலெக்ஸ் பிரேம்குமார் இன்று இந்திய தலைநகர் தங்கியிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர்.
ஜிகாதிய குழுக்களுடன் இணைவதற்காக சிரியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த 6 பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை பிரான்ஸ் அதிகாரிகள் முதற்தடவையாக பறிமுதல் செய்துள்ளனர். அவர்கள் உடனடியாக பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்ததாக உளவுத்துறையினர் நம்புவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். மற்ற 40 பேர் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் மேலும் பல கடவுச்சீட்டுகள் பறிக்கப்படலாம் என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார். கடந்த நவம்பரில் நிறைவேற்றப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் ஓர் அங்கமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுச்சீட்டுகளும் அடையாள அட்டைகளும் முதலில் 6 மாதங்களுக்கு பறிமுதல் செய்யப்படும். பின்னர் இந்த தடையை நீட்டிக்கவும் முடியும்.
இஸ்லாமிய அரசு அமைப்பின் முன்னேற்றம் குறைந்து வருவதாக தான் நம்புவதாக ஈராக் மற்றும் சிரியா பிராந்தியத்தில் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜேம்ஸ் டெரி தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளால் சிறிய அளவிலான தாக்குதல்களையே தற்போது மேற்கொள்ள முடிகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈராக்கிய ராணுவத்தின் வளர்ந்து வரும் திறமைகளையும் பாராட்டிய அவர், அல் பக்தாதி நகரை மீட்க அது தற்போது எடுத்து வரும் முயற்சிகளில் வெற்றி பெறும் என்று தான் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். குவைத்தில் மூத்த அமெரிக்க தளபதிகள் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திப்பதற்கு முன்னதாக பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார்.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படுகின்ற மனித உரிமை மோதல்களை விமர்சிக்காமல் இருப்பதற்கு ஆஸ்திரேலியா இணங்கியிருந்ததாக இலங்கையின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவை நோக்கி தஞ்ச கோரிக்கையாளர்களை ஏற்றிச் செல்கின்ற படகுகளை தடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபட்டுடன் உடன்பட்டிருந்ததாக ரணில் தெரிவித்திருக்கிறார். பதிலுக்கு மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நடந்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற மனித உரிமை மோதல்கள் தொடர்பில் புகார்களை செய்யப்போவதில்லை என்று ஆஸ்திரேலியாவும் உடன்பட்டிருந்ததாக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்றார். மனித கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் இலங்கையுடன் ஒத்துழைத்து செயற்பட இருப்பதாக ஆஸ்திரேலியா கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எகிப்தின் 2011 ஆண்டு கிளர்ச்சி போராட்டங்களில் முக்கிய பங்காற்றிய ஒரு முக்கிய அரசியல் செயற்பாட்டாளருக்கு எகிப்திய நீதிமன்றம் ஒன்று 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. அரசாங்க அனுமதி இல்லாமல் போராட்டங்களில் மக்கள் ஈடுபடுவதிலிருந்து தடை செய்யும் சட்டம் ஒன்றை அவர் மீறியதாக தொடரப்பட்ட வழக்கின் மீள் விசாரணையில் அலா அப்துல் ஃபட்டா குற்றங்காணப்பட்டார். முன்னதாக அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. எகிப்தின் பிரபலமான வலைப்பதிவரான இவர் எகிப்து அரசாங்கத்தை விமர்சிக்கும் முக்கிய குரலாக பார்க்கப்பட்டார். இந்த வழக்கை ஒரு கேலிக்கூத்து என்று அவர் முன்னதாக விவரித்திருந்தார்.
ஏமனில் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் பிரதமர் காலித் பாகாவும் அவரது அமைச்சரவையும் கடமைக்கு திரும்பாவிட்டால் தேச துரோக வழக்கு விசாரணை தொடரப்படும் என்று அச்சுறுத்தியிருக்கின்றனர். கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை பொறுப்பேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் பதவி விலகிய பிரதமர் பாகாவும் அவரது அமைச்சர்களும் தொடர்ந்தும் பணிக்கு திரும்ப மறுத்துவிட்டனர். அவர்கள் தற்போது வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பதவி கவிழ்க்கப்பட்ட அதிபர் அப்த் ரபு மன்சூர் ஹாதி தலைநகர் சனாவிலிருந்து தப்பி தெற்கே அதன் நகருக்கு சென்று விட்டார்.
பாகிஸ்தான் பெஷாவரில் உள்ள ராணுவ பள்ளி மீது கடந்த டிசம்பர் மாதம் வெடிகுண்டு தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் 149 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பள்ளி சிறுவர்களாவர். கைது செய்யப்பட்டவர் இத்தாக்குதலை மேற்கொண்ட 2 குழுக்களில் ஒன்றுக்கு தளபதியாக இருந்து வந்துள்ளார் என இராணுவம் தெரிவித்துள்ளது. இவர் பெஷாவரில் உள்ள உள்நாட்டில் இடம்பெயர்த்தோர் வாழும் முகாம் ஒன்றில் இருந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது.
மருத்துவ ஊசிகள். இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். மருத்துவ ஊசிகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் போது ஏற்படக்கூடிய தொற்றுக்களை குறைப்பதற்கான முக்கிய முன்முயற்சி ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் இன்று ஆரம்பித்திருக்கிறது. ஒரு தடவை பயன்படுத்திய பின்னர் தானாகவே செயலிழந்து போகும் ஊசிகளை பயன்படுத்தும் திட்டத்திற்கு இதன் மூலம் உலக சுகாதார நிறுவனம் ஆதரவு வழங்குகிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சிவகன்.
அழுக்கு ஊசிகள் மூலம் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை குறைப்பதற்கான முக்கிய முன்முயற்சி ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு தடவை பயன்படுத்திய பின்னர் தானாகவே செயலிழந்து போகின்ற ஊசிகளை பயன்படுத்தும் திட்டத்துக்கு இதன் மூலம் உலக சுகாதார நிறுவனம் ஆதரவு வழங்குகின்றது. அவற்றை அந்த ஊசிகளை அடுத்த தடவை பயன்படுத்த முடியாது. கம்போடியாவில் அழுக்கான ஊசிகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியதால் அங்கு பலருக்கு HIV மற்றும் ஈரல் தொற்று நோய் ஆகியவை கணிசமாக பரவியிருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் இந்த நகர்வும் வந்திருக்கின்றது. கம்போடியாவில் இருக்கின்ற ரொக்கா என்னும் கிராமம் அங்கு தேசிய நெருக்கடி ஒன்றின் மையமாக மாறியிருக்கின்றது. அனுமதி இல்லாத ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றதை அடுத்து இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 200 பேருக்கு அங்கு HIV தொற்றியிருக்கின்றது. பழைய ஊசிகளை அடுத்தடுத்து பலருக்கு ஒரு மருத்துவர் பயன்படுத்தியதால் அங்கு HIV பரவியிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றார்கள். இந்த விஷயங்களின் பின்னணியில் இருக்கின்ற நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றார். மலிவு விலையில் அறுவை சிகிச்சைகளை செய்கின்ற இவர் உள்ளூரில் மிகவும் பிரபலமானவர். ஆனால் அந்த மலிவுக்கான விலையை மக்கள் தற்பொழுது எதிர்கொள்கின்றார்கள். நாம் சந்தித்த ஒரு குடும்பத்தில் தாய்க்கும் 4 பிள்ளைகளுக்கும் HIV தொற்றியிருக்கின்றது. இது ஒரு உதாரணம் தான். இதனை விட அதிர்ச்சி என்னவென்றால் உள்ளூர் பௌத்த மடாலயத்தின் தலைவரான 82 வயதான பிக்குவுக்கும் HIV தொற்றியிருக்கின்றது. பயன்படுத்திய ஊசிகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் நாடுகளின் எண்ணிக்கை குறித்த கவலையை உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த பிரச்சனையை தடுப்பதற்கான ஒரு புதிய வகை ஊசியை மார்க் கோஸ்கா என்பவர் வடிவமைத்திருக்கின்றார்.
உலகில் பல லட்சக்கணக்கில் உற்பத்தியாகும் சாதாரண ஊசி இது. இதனை பல தடவை பயன்படுத்தலாம், ஆனால் அதனை சரியாக கிருமி நாசம் செய்து சுத்தப்படுத்த முடியாது. ஆனால் இது புது வகை ஊசி. இது ஒரு தடவை பயன்படுத்தினாலே கிளிக் என்று சத்தம் விட்டு உடனே உடைந்துவிடும். மீண்டும் பயன்படுத்த முடியாது.
மீண்டும் பயன்படுத்தப்படும் ஊசியின் மூலம் ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கானோருக்கு நோய்கள் தொற்றுவதுடன் பலர் இறக்கவும் செய்கின்றார்கள். இந்த புதிய ஏற்பாடு இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள்.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சிவகன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை சிறைகளில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில் புதிய அரசும் தயக்கம் காட்டி வருவதாக தமிழ்த் தலைவர்களை மேற்கோள் காட்டி விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஊடகங்களுக்கு கூறியிருக்கிறார். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று மீள் குடியேற்றத்துறை அமைச்சர் TM சுவாமிநாதனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் முன்வந்திருக்கின்றது. இன்னும் இன்று இருக்கும் நிலைமை என்னவென்றால், நீதி அமைச்சரோடு நான் கலக்கும் பொழுது நீதி அமைச்சர் கூறினார்கள், அவர் ஒரு குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார்கள் ஒரு 2 கிழமைக்கு முதல். அந்த குழுவின் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை அறிவிப்பார்கள். அந்த அறிக்கையின் படி அவர்கள் அந்த குழுவினுடைய விசாரணையின் படி அவர்களை வெளியெடுப்பதற்காக முன் வருவார்கள் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை.
இப்ப இது தொடர்பாக நீங்கள் நடத்தி இருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் எத்தனை பேர் கைதிகள் நீண்ட காலமாக சிறைகளில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல் எதுவும் இருக்கிறதா?
நீண்ட காலம் வைத்திருக்கிற கைதிகள் 3% இருக்கின்றன. சில அக்களை சும்மா கைதிகள் வைத்திருக்கின்றன ஒரு 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 சாட்சியும் இல்லாமல். சிலர் வழக்கு தொடர்பு வைப்பதற்காக அவர்களுக்கு குற்றங்கள் இருக்கின்றன. 3வது வழக்கை போட்டும் அந்த வழக்குகள் பல ஆண்டு காலமாக நிரந்தரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 3 பிரிவினைகளையும் நாங்கள் எப்படியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சவா. செயற்குழுவினுடைய அறிக்கையை விட்ட பிறகு அதை நான் நீதி அமைச்சருடன் கலைத்து ஒரு முடிவுக்கு வருவேன் என்பதுதான் என்னுடைய உத்தேசம்.
இதுவரைக்கும் நீங்கள் இந்த குடும்பங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீர்களா? அவர்கள் என்ன கூறுகிறார்கள்?
இந்த குடும்பங்களோடு கலைத்து வேலையிலேயே அவர்கள், அதாவது இது அரசாங்க ரீதியிலேதான் இது ஒரு அரசியல் ரீதியிலேதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குடும்பங்களோடு கழித்தாலும் அவர்கள் என்ன நியதியில் இருக்கின்றார்கள், என்ன அவர்களுக்கு என்ன என்ன சட்டத்தின் கீழ் அவர்களின் அந்த அவர்கள் கைது வைத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஆலோசிக்க வேண்டும். நீதி அமைச்சர் உடனடியாக அதுக்கு ஏற்ற விதத்திலே ஒரு ஒரு முடிவை கொண்டு வருவார் என்பது எனக்கு அவர் கூறியிருக்கின்றார்கள்.
இதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது, ரகசிய முகாம் ஒன்றில் பலர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக. இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது?
பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களுக்கு ஏற்றவாறுதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று நான் ஒரு முடிவை கூறுவதற்கு முடியாத நிலையிலேயே தான் இருக்கின்றேன். அந்த செயற்குழு தெரிவித்த அந்த அறிக்கையின் படிதான் எனக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த அறிக்கை வந்த பிறகுதான் உங்களுக்கு நான் என்ன என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்பதை நாங்கள் அறிவிக்க முடியும்.
இந்த செயற்குழு எப்போது கூடும்? அந்த செயற்குழு இப்போது கூடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது இன்னும் காலம் எடுக்குமா?
அந்த செயற்குழு கூடி இருக்கின்றது. இன்னும் ஒரு 2 கிழமையிலே அவர்களுடைய அறிக்கை அறிவிப்பார்கள் என்பதைதான் நீதி அமைச்சர் கூறினார்கள். அவர்களுடைய செயற்குழுவினுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் அறிந்துதான் என்ன என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கு நான் முன்பு கூறியது போல் ஒரு கோரிக்கையை விடுவிப்பேன்.
காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைத்திருந்தது, கடந்த அரசாங்கம். அந்த ஆணைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் வெளியாகவில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியிருந்தது. அந்த அறிக்கையை வெளிப்படுத்துவது தொடர்பாக நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுப்பீர்களா?
காணாமல் போனவர்களும் கைதிகளும் எல்லாம் ஒரு வசப்பட்டுத்தான் நாங்கள் கூற வேண்டும். கைதிகள் என்று கூறுகின்றார்கள், காணாமல் போனவர்கள் என்று கூறுகின்றார்கள். இப்படியான பலதரப்பட்ட கைதிகள் இருக்கின்றன. இவைகளுக்கு ஏற்ற விதத்தில்தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவினுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் எப்படியாவது ஒரு நல்ல முடிவை கொண்டு வர என்பதுதான் என்னுடைய உத்தேசம்.
அந்த குழுவில் யார் யார் இடம் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக?
அதாவது அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலின் தலைமையை தான் இருக்கின்றது. அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலும் இன்னும் இருவர்களும் அந்த குழுவிலே இருக்கின்றார்கள்.
இலங்கையின் மீள் குடியேற்றத்துறை அமைச்சர் டி எம் சுவாமிநாதன். இலங்கையில் முந்தைய ஆட்சியில் வெள்ளை வேன்களை பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட ஆட்கடத்தல்கள் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்று தன்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை ஆராய்ந்த நீதிமன்றம் இது தொடர்பான புகார்களை காணாமல் போனோரின் உறவினர்கள் காவல்துறையிடம் பதியும்படி உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த ஆட்சிக்காலத்தில் வெள்ளை நிற வேன்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆட்கடத்தல்கள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோள் ஒன்றை ஆராய்ந்த கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இது சம்பந்தமான புகார்களை போலீசாரிடம் சமர்ப்பிக்குமாறு காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல்பிட்டிய தாக்கல் செய்த மனு ஒன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிபதி இதனை அறிவித்தார். இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல்பிட்டிய வெள்ளை நிற வேன்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆட்கடத்தல்களுக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபே ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா தெரிவித்திருந்தார். எனவே இது சம்பந்தமாக முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்த சுசில் கிந்தல்பிட்டிய கடந்த காலத்தில் வெள்ளை நிற வேன்களினால் மேற்கொள்ளப்பட்ட 13 ஆட்கடத்தல்கள் சம்பந்தமான விவரங்களை தான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்தார். இங்கு கருத்துக்களை தெரிவித்த தனது பெயரை தெரிவிக்க விரும்பாத பெண்ணொருவர் தனது மகன் 2008 கொழும்பில் வைத்து இராணுவத்தினரால் கடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அவரை விடுதலை செய்வதற்கு 5 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொடுத்த போதிலும் தனது மகன் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதே பதினோராம் மாசம் சல்லி கேட்டாங்க, 5 லட்சம் எடுத்தாங்க, கொண்டு போய் குருநாகல்ல தான் கொடுத்தோம் நாங்க. கடைசியில் நாங்கள் குருநாகலுக்கு போயிட்டு 11 மணி வரைக்கும் நானும் இவங்களும் தாங்களும் அலைஞ்சி போட்டுட்டு ரெண்டு பேரும் கொண்டு போய் காசு கொடுத்தோன்னே சிம்ம கழட்டி போட்டுட்டு அவங்க ஃபோனை இதாக்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு சொன்னாங்க, நாங்கள் ஆளெல்லாம் கொண்டு வச்சுருக்கோம், இங்கே தான் இருந்தாங்க, நீங்கள் பார்க்கல அப்படி அப்படின்ட்டு. அண்டு வரைக்கும் இன்ன வரைக்கும் சீரழியரும் ஒரு இடத்துலையும் பிள்ளையும் புருஷனும் இன்ன வரைக்கும் இல்லை.
இதேவேளை கடந்த 2008 கொழும்பு தெஹிவல பகுதியில் வைத்து 5 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டமைக்கு எதிராக அவர்களது பெற்றோர் இலங்கை கடற்படையினருக்கு எதிராக தாக்கல் செய்த மனு ஒன்றை எதிர்வரும் 2 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். கடவுச்சீட்டில் தவறான தகவல்கள் இருந்த புகாரில் இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் மனைவி நேற்று கைது செய்யப்பட்ட பின்னணியில் இன்று அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து தனது மனைவி இரண்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இன்று காலை கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட விமல் வீரவன்ச சுமார் ஒரு மணித்தியாலத்துக்கும் மேலாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதன் பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் விமல்
வீரவன்ச
கரும்புலி உறுப்பினர்களை விடுதலை செய்கின்ற அரசாங்கம் நாட்டை காக்க முன்வந்தோரின் குடும்பத்தினரை சிறையில் அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தனது மனைவி மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டொன்று சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அவரது மனைவி சசி வீரவன்ச ஆகியோர் தனது பிறந்த வருடங்களை தவறான முறையில் மாற்றிக் கொண்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. விமல் வீரவன்ச 1965 பிறந்துள்ள போதிலும் அவர் அதனை 1970 குறிப்பிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அதே போன்று அவரது மனைவி சசி வீரவன்ச 1967 பிறந்துள்ள போதிலும் அவர் அதனை சட்ட விரோதமாக 1970 என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்ச சம்பந்தமாக மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி இன்று தொடங்கிய இந்திய நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடருக்கு வராமல் விடுமுறையில் சென்று விட்டார் என்று செய்திகள் கூறுகின்றன. முக்கிய கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாமல் அவர் விடுமுறையில் செல்வது பாஜக மற்றும் வேறு சில கட்சிகளின் விமர்சனத்தை தூண்டியிருக்கிறது. ராகுல்காந்தி குறித்து எழுப்பப்படுகின்ற இந்த விமர்சன கருத்துக்கள் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் வி நாராயணசாமி அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது அவர் வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்று புறக்கணிக்கல. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தேவைப்படும் போது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் பேச வேண்டிய பிரச்சனைகளை பேசியிருக்காரு. அவர் தொடர்ந்து பல பாராளுமன்ற கூட்டத்தொடரில் 10 கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து சில சமயம் அதாவது தனிப்பட்ட முறையில் சில வேலைகள் இருக்கலாம். அதுக்காக வந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் சொல்லிட்டு அவர் வந்து சில நாட்கள் வந்து பாராளுமன்ற தொடருக்கு வராது இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்கு மிக பெரிய அளவில் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியை குறை சொல்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே ஒன்று சொல்றேன் நான். அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது டெல்லியிலே இருந்ததுன்னு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பிரதமர் வந்து பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி கூக்குரல் கொடுத்து பாராளுமன்றத்தை முடக்கும் போது கூட பாராளுமன்றத்தை திரும்பி பார்க்காத நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கும்போது தலைவர் ராகுல் காந்தி வந்து சில கூட்டத்தொடருக்கு வராது இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை.
இல்லை அது சரி, அது எப்படி இருந்தாலும் எதிர் பிரதமர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வரவில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் வரவில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றீர்கள்.
குறிப்பிட்ட வாழ் இல்லை சார், 3 வரல, 3 தொடர்ந்து வரல பாராளுமன்றத்தில்.
இல்லை அவர் பிரதமருக்கு வந்து
அதாவது மதமாற்ற பிரச்சனை சம்பந்தமா பாராளுமன்ற மேலவையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரச்சனையை எழுப்பி பிரதமர் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி பாராளுமன்றத்தை புறக்கணித்தவர் திரு நரேந்திர மோடி.
அவ்வாறு அவர் செய்வது தவறு என்றால் நீங்கள் செய்வது சரியாகி விடுமா?
நான் அதாவது உங்களுக்கு அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து அதாவது மந்திரி பதவியிலோ அல்லது பிரதமர் பதவியிலோ இல்ல.
இருந்தாலும் பாராளுமன்ற
உறுப்பினருக்கு பாராளுமன்றத்துல பேசும்போது அவங்க இருப்பாங்க.
நாட்டின் அடுத்த பிரதமராக நீங்கள் அவரை
அந்த மற்ற நேரத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றத்துல விவாதத்துல மற்றவங்க பேசும்போது கலந்து
நாராயணசாமி அவர்களே அவர் வந்து நாராயணசாமி அவர்களே அதாவது அடுத்த பிரதமராக நீங்கள் ராகுல் காந்தியை போன தேர்தலிலேயே முன்னிறுத்தினீர்கள். இப்பொழுதும் அதே நிலைதான் தொடர்கிறது. நாட்டை பிரதமராக ஒரு தலைமை தாங்கி நடத்த உங்கள் கட்சியால் முன்வைக்கப்படும் ஒருவர் இந்த மாதிரி ஒரு நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட உள்ள வரவு செல கூட்ட தொடரின் முக்கிய பகுதியை புறக்கணிப்பது என்பது என்ன காரணமாக இருந்தாலும் அது சரியாக இருக்குமா? இந்த மாதிரி சொந்த வேலைகள் என்றால்
அவர் வந்து அவர் புறக்கணிக்கல, அவர் வந்து கண்டிப்பா வந்து இடையில வந்து கலந்துவாரு. அவர் வந்து 1 அல்லது 10 வெளியில போறது ஒன்றும் தப்பு இல்லை. பாராளுமன்ற கூட்டத்தொடர் 1 நடக்குது.
அதனால வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடரை இடையிலே வந்து கலந்துவார்.
டெல்லியிலே காங்கிரஸ் கட்சியை பெற்ற மிகவும் பலத்த அடி மற்றும் சோனியா காந்தி சுற்றி சிலர் ஒரு லாபி குரூப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழுத்தம் தரும் குழு ஒன்று சோனியா காந்தியை சுற்றியே இயங்கி வருகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கு அதிருப்தி அளிப்பதால் அதற்காகத்தான் அவர் இந்த கூட்டத்தொடருக்கு வராமல் புறக்கணிக்கிறார் என்று சில செய்திகள் சொல்கின்றன. அதிலே உண்மை இருப்பதாக
அன்னை சோனியா காந்தியை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து சில தன்னுடைய சில காரியங்களுக்காக போயிருக்காரு, கண்டிப்பாக வந்துடுவார், இடையில வந்து கலந்துவார் பாராளுமன்ற கூட்டத்தில்.
காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் வி நாராயணசாமி ஆப்கானிஸ்தானில் பணி செய்ய போனபோது கடத்தப்பட்டு நேற்று அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம்குமார் நேற்று இரவு புதுதில்லி வந்தார். அவர் இன்றும் இந்திய தலைநகர் புதுதில்லியில் அரசு பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் 8 மாதங்களுக்கு முன்பாக சிறைபிடிக்கப்பட்டு நாடு திரும்பியிருக்கும் பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம்குமாரை தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் அவரது இளைய சகோதரரான ஜான் ஜோசப்பிடம் தொடர்பு கொண்டு அவரது நிலைமைகள் குறித்து கேட்டார் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
அதை பத்தி எந்த நியூஸும் இன்னும் சொல்லல, சொல்ற நிலைமையிலும் இல்ல, அவர் எதுவுமே சொல்ற அதை பத்தி எந்த விஷயமும் சொல்லல.
உடல் ரீதியாவோ இல்ல வந்து உள்ளம் ரீதியாவோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களால காண முடியுதா? இவர் திரும்பி வந்திருக்கிற இந்த சமயத்துல வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கு திரும்புறவங்க ஒரே நாள்ல அவங்க வீட்டுக்கு திரும்புற நிகழ்வுகள் தான் நடைபெற்று இருக்கு. இந்த முறை அவர் வந்து டெல்லியில கூடுதலா ஒரு நாள் தங்குற நிலைமை ஏன் ஏற்பட்டு இருக்கு? இன்னும் எத்தனை நாள் அவர் டெல்லியில தங்குவாரு?
எத்தனை நாள் தங்குவாருங்கிறத தெரியாது. அவங்கதான் முடிவெடுக்கணும், இது கவர்மெண்ட் முடிவெடுத்த பிறகு
இவர் திரும்ப ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நாடு திரும்பறத பத்தி அவர் எதுவும் யோசிச்சிருக்கிறாரா?
இல்ல, அவங்க ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்களோ அது அவர் செஞ்சு செய்வார். என்ஜிஓ ஆர்கனைசேஷன் செய்தி சபையை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு ஃபாதர் நன், ஓகேயா, இஸ் ஃபாதர் ப்ரீஸ்ட். அவங்க ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதோ அதை செய்வார்.
பெரும்பாலும் வந்து இந்தியாவில இருந்து இது மாதிரி பாதுகாப்பற்ற நாடுகள்ல வந்து சென்று பணிபுரியறவங்களுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா இந்த சமயத்துல?
இது வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி, ஸோ அதை பொறுத்து இது வந்து கடவுளுடைய திட்டங்கள், இதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது.
அதே சமயத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசாங்கம்னு சொல்லப்பட்டு வந்த சமயத்துல இப்போ அவங்களுடைய நடவடிக்கையின் பேர்ல வந்து இவர் நாட்டுக்கு திரும்பி இருக்கிறாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அரசாங்கம் செயல்படுது, நல்லபடியா செயல்படுது. தேங்க்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட், தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர், தேங்க்ஸ் டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஆல் கவர்மெண்ட் அஃபீஷியல் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் who are helpers, who are support with us and pray for us, pray for my brother. எல்லாருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்துறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த சமயத்துல உடனடியா நீங்க வீட்டுக்கு திரும்ப முடியலன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா?
இல்ல, ஏன்னா நாங்க எங்க அண்ணாவோட தான் இருக்கோம். ஸோ எங்க எங்களோட என்ன கூட பிறந்தவங்க பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதுதான், இதுவரை நாங்கள் ஃபோனில் தான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். லாஸ்ட் இதுவரை 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த சந்தோஷம் போதும்.
ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கும் தமிழக பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம்குமாரின் இளைய சகோதரரான ஜான் ஜோசப். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சாதாத்.
இன்றைய விளையாட்டரங்கில் முதலாவதாக கிரிக்கெட். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐயின் நிர்வாக கூட்டம் ஒன்றில் வெளியேற்றப்பட்ட பிசிசிஐ தலைவரான என் ஸ்ரீனிவாசன் பங்கேற்றது தொடர்பில் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் என்ற தகுதியில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த பிசிசிஐ நிர்வாக கூட்டத்துக்கு ஸ்ரீனிவாசன் தலைமையேற்றிருந்தார். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான ஸ்ரீனிவாசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL அணியின் உரிமையாளராகவும் இருப்பதால் கிரிக்கெட் பந்தயங்களில் வர்த்தக ரீதியான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் என்றும், எனவே பிசிசிஐயில் அவர் நிர்வாக பொறுப்பை வகிக்க முடியாது என்றும் இந்திய உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்திருந்தது. அடுத்த 6 வாரங்களிலே பிசிசிஐ நிர்வாகிகள் பொறுப்புக்கு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென கடந்த ஜனவரி 22ஆம் தேதி உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஸ்ரீனிவாசன் அதில் போட்டியிட தடை விதித்திருந்தது. இந்நிலையில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் உச்சநீதிமன்ற உத்தரவை ஸ்ரீனிவாசன் மீறினார் என பீகார் கிரிக்கெட் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஸ்ரீனிவாசனுடைய செயலுக்கு அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த தேர்தலில் தான் போட்டியிட முடியாது என நீதிமன்றம் அறிவித்ததை ஒழிய பிசிசிஐ தலைவர் பதவியிலிருந்து தன்னை நீதிமன்றம் நீக்கியிருக்கவில்லை என ஸ்ரீனிவாசன் தரப்பில் வாதிடப்பட்டது. இருந்தாலும் ஒரு பதவிக்காக போட்டியிட தடை விதிக்கப்பட்ட நிலையில் அந்த பதவியை அவர் வகிப்பதென்பது மட்டும் எப்படி சாத்தியம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இந்த மனு மீதான அடுத்த கட்ட விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை அன்று நடக்க இருக்கிறது. இதனிடையே உலகக்கோப்பை கிரிக்கெட் பந்தயத்தில் இன்று நடந்த ஆட்டம் ஒன்றில் இங்கிலாந்து ஸ்காட்லாந்தை 119 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. டென்னிஸ். இந்திய தலைநகரில் நடந்த டெல்லி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் சோம்தேவ் தேவ்வர்மன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். $100,000 பரிசுத் தொகையுடைய இந்த ஏடிபி பந்தயத்தில் இந்தியாவின் யூகி பாம்பரியை 3-6, 6-4, 6-0 என்ற புள்ளிகள் கணக்கில் தேவ்வர்மன் போராடி வென்றார். இதனிடையே பிரான்சின் மார்சை நகரில் நடந்த ஏடிபி பந்தயம் ஒன்றில் பிரெஞ்சு வீரரான ஜீல் சிமோன் சக நாட்டவரான கயேல் மோஃபிஸை 3 செட்களில் வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார். ஞாயிறன்று நடந்த இறுதி ஆட்டத்தில் 6-4, 1-6, 7-6 என்ற புள்ளிகள் கணக்கில் சிமோன் வெற்றி பெற்றார். 2007 இந்த போட்டியை வென்ற சிமோனுக்கு இது 2வது மார்சை ஓபன் பட்டமாகும். களிமண் தரையை பொறுத்தவரை அசைக்க முடியாத ஆட்டக்காரராக இருந்து வந்த கிங் ஆஃப் கிளேவான ஸ்பெயினின் ரஃபேல் நடாலுக்கு பிரேசில் தலைநகரில் நடந்த களிமண் தரை பந்தயமான ரியோ ஓபனில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. நடப்பு சாம்பியனான நடால் அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலியின் ஃபபியோ ஃபொக்னீனியிடம் தோற்றிருக்கின்றார். களிமண் தரை என்று வரும்போது கடந்த 12 ஆண்டுகளில் எந்த ஒரு அரையிறுதியிலும் நடால் தோற்றதே இல்லை. ஆனால் களிமண் தரை அரையிறுதிகளில் 52 தடவைகளாக தொடர்ந்து நடால் கண்டு வந்த வெற்றி தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது. இறுதி ஆட்டத்தில் ஃபபியோ ஃபொக்னீனியை எளிதாக வீழ்த்தி ஸ்பெயினின் டேவிட் ஃபெரர் பட்டம் வென்றிருக்கிறார். Formula 1 அதிவேக கார் பந்தயம். பயிற்சியின் போது விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையிலிருந்து வரும் கார் பந்தய வீரர் பெர்னாண்டோ அலோன்சோவை கூடுதலான பரிசோதனைகள் செய்த பின்புதான் வெளியில் விடுவது என மருத்துவர்கள் தீர்மானித்திருக்கின்றனர். நேற்று ஞாயிறன்று பார்சலோனாவில் பயிற்சியில் ஈடுபட்ட போது 2 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவரான 33 வயது அலோன்சோவின் கார் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. ஸ்பெயின் வீரரான அலோன்சோ நன்றாகத்தான் இருக்கிறார் என அவரை ஒப்பந்தம் செய்திருக்கின்ற மெக்லாரன் அணி கூறுகின்றது. வேகமாக கார் மோதியிருந்தாலும் நல்லவேளை அவருக்கு அடிபடவில்லை என்றும், அவர் சுய நினைவோடு இருந்தார், அவரால் பேச முடிந்தது என்றும் அலோன்சோவின் மேலாளர் ஸ்பானிய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். மெக்லாரன் கார்களில் புதிதாக பொருத்தப்பட்டிருக்கின்ற ஹோண்டா என்ஜின்கள் அலோன்சோ, ஜென்சன் பட்டன் போன்ற வீரர்களுக்கு சிரமத்தை அளித்திருந்தது என செய்திகள் வெளியாகியிருந்தன. ஃபெராரி அணிக்காக கார் ஓட்டி வந்த அலோன்சோ சென்ற ஆண்டு இறுதியில்தான் மெக்லாரனுக்கு மாறியிருந்தார். மெக்லாரனில் புதிதாக ஹோண்டா என்ஜின்கள் பொருத்தப்பட்ட நிலையில் அந்த அணிக்கு சென்றால் தான் 3வது முறையாக உலக சாம்பியன் பட்டம் வெல்ல முடியும் என அலோன்சோ நம்பியிருந்தார். கால்பந்தாட்டம். லண்டனில் கால்பந்தாட்ட ரசிகர்கள் சிலர் யூத வெறுப்புணர்வு கோஷங்களை எழுப்பியபடி சுரங்க ரயிலில் பயணிப்பதாக காட்டும் வீடியோ பதிவு ஒன்று தற்போது இணையத்தில் வெளியாகி கால்பந்தாட்டத்தில் இனத்துவேஷம் சம்பந்தமான சர்ச்சைகளை மேலும் கிளறியிருக்கிறது. வெஸ்ட்ஹாம் கால்பந்தாட்ட ரசிகர்கள் என்று நம்பப்படுபவர்கள் யூத வெறுப்புணர்வு கோஷங்களை எழுப்புவதை இந்த வீடியோ காட்டுகிறது. அண்மையில் செல்சி கால்பந்தாட்ட கழகத்தின் ரசிகர்கள் பாரிஸில் கருப்பின நபர் ஒருவரை ரயிலிலிருந்து தள்ளிவிடுவதாக காட்டும் வீடியோ பதிவு வெளியாகி பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பாரிஸில் விளையாடிவிட்டு லண்டன் திரும்பிய செல்சி கால்பந்தாட்ட ரசிகர்கள் இங்கும் ரயில் நிலையத்தில் இனவெறுப்பு கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர். இதனிடையே பாரிஸில் கருப்பினத்தவரை தள்ளிவிட்ட சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த செல்சி ரசிகர் ஒருவர் அந்த சம்பவத்தில் தான் ஆற்றிய பங்குக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். முன்னாள் போலீஸ்காரரான 50 வயது ரிச்சர்ட் பாக்லி தான் இனவெறி பிடித்தவன் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். அந்த சம்பவம் பற்றி போலீசாருக்கு விளக்கமளிக்க தான் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாரிஸ் சம்பவம் தொடர்பாய் அடையாளம் காணப்பட்டிருந்த 5 ரசிகர்களுக்கு ஆட்டங்களை அரங்கம் வந்து பார்க்க செல்சி கால்பந்தாட்ட கழகம் தடை விதித்திருக்கிறது. இந்நிலையில் டோட்டனம் அணியுடன் வெஸ்ட்ஹாம் மோதிய ஆட்டத்தை பார்க்க சென்ற நேரத்தில் வெஸ்ட்ஹாம் ரசிகர்கள் சிலர் ரயிலில் யூத இனத்வேஷ கோஷங்களை எழுப்பியதாக குற்றஞ்சாட்டப்படும் சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை விசாரித்து வருவதாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். குற்றம் காணப்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என டோட்டனம் தெரிவித்திருக்கிறது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.